உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து. நமது ஆரோக்கியம் நமது கையில். வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. நம்ம அன்றாடம் கேள்விப்படுற ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டு ஃபுட், சரிவிகித உணவு. இப்ப அநேகருக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை முறை மாற்றங்களால நோய் வந்து தாக்கி இருக்குது. எல்லாமே வாழ்க்கை முறை மாற்றத்தினால லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படிதான் சொல்றாங்க. டாக்டர்ஸ் கிட்ட போனா அவங்க என்ன பண்றாங்க, ஒரு நியூட்ரிஷனிஸ்டையோ அல்லது ஒரு டயட்டீஷியனையோ நமக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அவங்க சரிவிகித உணவு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சார்ட் போட்டு கொடுப்பாங்க. அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு பிபி எல்லாமே இன்னும் எகிறோம். அது எங்கயோ நமக்கு பிடிச்சதே ஒன்றும் சாப்பிட முடியலையே, எது எது நமக்கு பிடிக்குமோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிற லிஸ்ட்ல முதல்ல இருக்கும். நமக்கு அந்த சார்ட்டை பார்க்கும்போதும் கோபம் வரும், அந்த நியூட்ரிஷனிஸ்டை பார்க்கும்போதும் கோபம் வரும். சரி, இப்ப இந்த பேலன்ஸ்டு ஃபுட், சரிவிகித உணவு அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி விரிவா பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க கோவை வடவள்ளியில இருக்கிற கலைவாணி ராஜ்குமார் அவர்கள். அவங்க கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். வணக்கம் கலைவாணி.
வணக்கம். இப்ப நம்ம அன்றாடம் நம்ம பசிச்சாலும் பசிக்கலனாலும் வேலை வேலைக்கு கரெக்டா பண்ற ஒரே விஷயம் வந்து சாப்பிட்றதுதான். நமக்கு என்னென்ன தேவையோ அதுதான் நியூட்ரிஷன். ஆனா நம்ம சாப்பிடுற சாப்பாடுல எல்லாமே நியூட்ரிஷன் இருக்கான்னா அது ஒரு கேள்விக்குறிதான். இப்போ பேலன்ஸ்டு நியூட்ரிஷன்னா என்னன்னா, நம்ம உடம்புக்கு நம்ம செல்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்னென்ன தேவையோ அது ரிக்வயர்டு அமௌண்ட் நம்ம ஃபுட்லேருந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு நியூட்ரிஷன். இப்போ உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் நம்ம இப்போ சாப்பிட்ற காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடோட கரெக்டானதை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ எதெல்லாம் இம்பார்ட்டன்ங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. அதுல வந்து மெஜாரிட்டி கேலரிஸ் நம்மளுக்கு தேவையில்லாத கேலரிஸ் தான் வரும். இதுல தேவையானது ரொம்ப கம்மியா இருக்கு, சத்துமான குறைபாடு அதனாலதான் வருது.
நல்லது. இப்ப நம்ம அதுல சொன்ன மாதிரி இந்த சார்ட் கொடுக்கும்போது ஒரு கேலரி போட்டிருப்பாங்க, இதுல இத்தனை கலோரிகள் இருக்கு, இத்தனை கலோரிகள் இருக்கு, இதுல இல்ல, நீங்க இதை எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கலாம். நமக்கு வந்து கலோரினா எவ்வளவுன்னு தெரியாது. அது வந்து நம்மளுக்கு வேண்டிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு அளவீடு தான் அந்த கலோரி அப்படிங்கிறது. இப்ப ஒரு கப் ரைஸ்ல இத்தனை கலோரி இருக்கு, ரெண்டு சப்பாத்தில இத்தனை கலோரி இருக்குன்னா, சரி ரெண்டு சப்பாத்தி நமக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா, 1000 கலோரி இருக்கு, 500 கலோரி இருக்கு. கலோரி அப்படிங்கறது என்ன, அது எப்படி நம்ம அளவிடுறது, அதாவது எளிய முறையில. இப்ப நீங்க ஒரு கப் தயிர் சாப்பிடுறீங்களா, அதுல இவ்வளவு இருக்குது, அப்போ ஓரளவு நம்ம வந்து கணக்கிட முடியும். அந்த மாதிரி ஒரு எளிய முறைப்படுத்தி சொல்லுங்களேன் கலோரினா என்னங்கறத.
இப்போ நம்ம உடம்புல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா பேசல் மெட்டபாலிக் ரேட்னு சொல்லுவோம். அது ஒவ்வொருத்தரோட பேசல் மெட்டபாலிக் ரேட் அவங்க தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா நம்ம டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அளவு தான் இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட். இப்போ வந்து நீங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்க சாப்பிட்ற எல்லாமே கலோரிஸ் தான், தண்ணியை தவிர. அதாவது குடிக்கிற நம்ம H2O வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அது தவிர மிச்சம் எல்லாமே கலோரி கணக்குல தான் வரும். இதுல வந்து மெஜாரிட்டி நம்ம என்ன பாத்துக்கணும்னா, நம்ம சாப்பிட்ற கலோரி நம்மளோட பேசல் நம்ம கிரைண்ட் பண்ணக்கூடிய இந்த டைஜஸ்டபிலிட்டிக்குள்ள இருக்கிற அந்த கலோரியா இருக்கணும். அதுவும் மெஜாரிட்டி கலோரி நல்ல கலோரியா இருக்கணும். இப்போ வந்து ஒரு சின்ன பீஸ் ஒரு மைசூர் பாக்கு சாப்பிட்டீங்கன்னா 400 கலோரி வரும். இதுவே வந்து ஒரு கப் புரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னா, ஒரு கப் இப்போ ஸ்ப்ரவுட்ஸோ இல்ல சன்னாஸோ நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு 200 கலோரிஸ் வரும். இதுக்கு அது பெட்டர். அதனால எப்பவுமே நீங்க கான்சியஸா பார்க்க வேண்டியது என்னன்னா, நீங்க சாப்பிட்ற ஒவ்வொன்றும் நல்ல கலோரியான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். இப்போ 100 கிராம் இப்போ ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 200 கலோரிஸ் வருதுன்னு வச்சுக்கோ. அப்போ வந்து அது வந்து நீங்க குட் கலோரியா நீங்க இன்டேக் பண்ணிக்கணும். இப்போ நீங்க வந்து ஒரு சாக்லேட் சாப்பிட்றீங்க, அதில் எவ்வளோ கேலரிஸ்னா உங்களுக்கு ஒரு 15-20 கலோரிஸ் வரும். அது அப்சல்யூட்லி பேட் கேலரிஸ். அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேலரிஸ் இருக்கு. நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா எல்லாமே குட் கேலரிஸாக சாப்பிடணும்.
இப்போ நம்ம ஒரு விசேஷ வீட்டுக்கு போகிறோம், சாப்பிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேட் கேலரிஸை. அப்போ நம்ம இரவு சாப்பாடோ அல்லது மதியம் சாப்பாடோ அதை நம்ம வந்து கம்மி பண்ணிட்டு சரிப்படுத்த முடியுமா?
ஓ தாராளமா, இது வந்து கலோரி மேனேஜ்மெண்ட் தான். இப்போ வந்து நம்ம வயிறு நம்மளுக்கு சொல்லும், இப்போ வந்து மத்தியானம் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டுட்டோம், நைட்டு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய அளவு சொல்லும். இப்போ நீங்கள் அங்கேயும் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா, நீங்கள் ஹார்ம்ஃபுல்லாக டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் மெஜாரிட்டி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது.
இப்போ சராசரியாக ஒரு ஆணுக்கும் அல்லது பெண்ணுக்கும் குழந்தைகளுக்கும் எவ்வளவு கலோரிகள் தேவைப்படும் ஒரு நாளைக்கு? நான் சொல்றது ஒரு ஆவரேஜ் வேலையில இருக்கக்கூடிய ஒருத்தர், ஹெவி ஒர்க் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் தான், உட்கார்ந்து வேலை பாக்குற மாதிரி தான் இருக்குது.
இது அகைன் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கேலரிஸ் தேவைப்படும். இப்போ இதுவும் நீங்க சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் ஓரியன்டா இருக்கிறவங்க, இப்ப செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ்க்கு வேற மாதிரியான கேலரிஸ் தேவைப்படும், அவங்களுக்கு நீர் சத்து அதிகமா தேவைப்படும். அப்போ ஒவ்வொருத்தரோட கேலோரி வந்து முதல்ல பேசல் மெட்டபாலிக் ரேட் எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உணவு பழக்க வழக்க முறை வந்து நல்ல கேலோரிகளை அவங்க இன்டேக் பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஈவினிங் டைம்ல நம்மளுக்கு ஒரு டயர்ட் ஆகுது, அப்ப வந்து நம்ம இமீடியட்டா நம்ம எங்க போறோம், என்ன சாப்பிடுறோம், அதுதான் இப்போ ஒரு கேள்வி. இப்போ வந்து ஒரு பழக்கடை இருக்கு, பக்கத்துல ஒரு பானிபுரி ஸ்டால் இருக்கு, அப்புறம் ஒரு பேக்கரி இருக்கு, நம்ம எங்க போறோம்? இல்ல வீட்டுக்கு போய் சத்தான முறையில நம்ம காய்கறிகள் ஃப்ரூட் சாலட் வெஜிடபிள் சாலட் பண்ணி சாப்பிடுறோமாங்கிறது தான் நம்மளோட க்வெஸ்சன். குழந்தைகளும் பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டட் டயட்டரி அலவன்ஸ் ப்ரோட்டீன் சொல்லுவோம், அது அடல்ட்ஸுக்கு வந்து 1:1 சொல்லுவோம். அதாவது நம்ம இப்போ ஒரு 80 கிலோ இருக்கோம்னா 80 கிராம் ப்ரோட்டீன் ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு அதிகமான ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படுது அவங்க மசில் பில்டிங்காக. ஆனா அந்த குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் இப்ப சாப்பிடுறாங்க, அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கேலரிஸ் கணக்கு வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு 700-800 கேலரிஸ் குட் கேலரிஸ் அவங்க எடுத்துட்டாங்கன்னா நல்லது.
இப்ப நீங்க சொன்னீங்க மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கு எல்லாம் தண்ணி நிறைய தேவைப்படும் அப்படின்ட்டு, தண்ணி எவ்வளவு குடிக்கணும்? சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் அதாவது 1 லிட்டர் 1.5 லிட்டரோட நிறுத்திடுறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 லிட்டர் கண்டிப்பா குடிக்கணும், குடிச்சே ஆகணும்ன்றாங்க. அப்புறம் இந்த லேடிஸ் மெனோபாசல் டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்புல உள்ள அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் கம்மியாகும், அதனால அவங்க இன்னும் அதிகமா எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. தண்ணி சராசரியா எவ்வளவு எடுத்துக்கணும்? நான் கேக்குற தண்ணிங்கிறது நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, அதுலயும் கூட நீர் சத்து இருக்கும். காஃபி குடிக்கிறோம், ஜூஸ் குடிக்கிறோம், மோர் இதெல்லாம் இருக்குதுல, அதுவும் அதுல சேர்த்தியா?
இப்போ தண்ணி பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து 70% வந்து தண்ணி தான் இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வேலை செய்யறப்பவும் நம்ம பிரெஸ்பிரேஷன் அப்பவும் நம்மளுக்கு நிறைய வாட்டர் நம்ம லூஸ் பண்றோம். அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய தண்ணி இன்டேக் பண்ணணும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஏசியில உட்காந்து வேலை செய்யறாங்க, செடன்டரி லைஃப் ஸ்டைல இருக்கிறாங்க அப்படின்னா ஆவரேஜா வந்து 3-4 லிட்டர்ஸ் வந்து எல்லாருமே குடிக்க வேண்டிய அளவு. அது போக நிறைய பேசுற ஜாப்ல இருக்காங்க, இல்ல நிறைய வெயில சுத்துறாங்க, அவங்களுக்கெல்லாம் நிறைய பிரெஸ்பிரேஷன் ஆகும், ஸ்வெட்ல நிறைய வாட்டர் லாஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னும் 1 லிட்டர் எக்ஸ்ட்ரா அவங்க வந்து அவங்க லூஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம உடம்பே நம்மளுக்கு வாட்ச் பண்ணோம்னா நிறைய விஷயங்கள் சொல்லும். இப்போ அவங்களே வந்து தண்ணி வந்து தாகம் எடுக்கும், மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா தாகம் எடுக்கிறப்போ நம்ம பக்கத்து ரூமுக்கு போய் எடுத்து குடிக்கணுமேங்கிற சோம்பேறித்தனத்துல நிறைய பேர் குடிக்காம இருப்பாங்க. அதனால வாட்டர் பாட்டில் கேரி பண்றது ஒரு ஹேபிட் ஆகணும். இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா நார்மல் அடல்ட்ஸுக்கு ஒரு 3-4 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும். இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1-1.5 லிட்டர்ஸ் குடிக்கணும். இப்ப நம்ம குழந்தைங்க வந்து டிஃபன் லஞ்ச் பாக்ஸ்ல கொண்டு போற வாட்டர் கேன் வந்து காலி பண்ணிட்டு வராங்களாங்கிறத பாக்கணும். இந்த தண்ணியில வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு, நம்ம ஸ்கின்னும் வந்து நம்ம தண்ணியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்போ நிறைய தண்ணி குடிக்க குடிக்க தண்ணி ஸ்கின் வந்து நல்ல க்ளோ இருக்கும். இப்போ ஃபிலிம் ஆக்டர்ஸ் மீடியால இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி குடிக்கிற ஹேபிட் இருக்கும். இந்த காஃபியில இருக்கிற தண்ணி, அப்புறம் டீல இருக்கிற தண்ணி, சாப்பாடுல இருக்கிற தண்ணி, அது வந்து ஒரு 1.5 லிட்டர் ஃபிளக்சுவேஷனுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். மற்றபடி அது ஒன்றும் அது பேஸ் பண்ணி எக்ஸாக்டா அவ்வளோதான் குடிக்கணுங்கிற அளவு கிடையாது.
இப்போ பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தூங்கி எந்திரிச்சதும் காஃபியோ டீயோ சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு டம்ளர்ல 2-3 டம்ளர் தண்ணி குடிக்க சொல்லுவாங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
இப்போ வெறும் வயித்துல வந்து தண்ணி எந்திரிச்சோடனே 1 கிளாஸ் தண்ணி குடிக்கிறது நல்லது, நிறைய குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த தண்ணி நீங்க வந்து தண்ணி குடிக்கிறப்பவே குடிக்கிற முறையின்னு ஒன்று இருக்கு, சிப் பை சிப் ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு விக்கல் தாகம் இது வரவே கூடாது. நீங்க ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல குடிக்கிறப்போ உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது. முதல்ல நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே குடிக்கிறது வந்து கெஃபைனா இருக்கக்கூடாது. அதனால நம்ம பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்திரிச்ச உடனே 1 கிளாஸ் தண்ணி குடிக்கிறது நல்லது, அது 1 லிட்டரா குடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது.
அந்த காலத்துல முதல் நாள் வடிச்ச சோறு நீராகாரம்னு உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் மோரும் ஊத்தி குடிப்பாங்க இல்லைங்களா, அதுல இன்னும் விட்டமின் B12 எல்லாம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்தது சாப்பாட்டு முறை. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் பெரும்பாலும் டின்னர் தான் விரும்புறோம், நைட் ஹெவியா சாப்பிட்டுட்டு வந்து படுத்துறோம். காலையில யாருமே குழந்தைகள் ஸ்கூலுக்கு போற குழந்தைகள் கூட சாப்பிட்றதுல ஸ்கிப் பண்ணிடுறாங்க. சாப்பாட்டு முறையை பத்தி சொல்லுங்களேன்.
இப்ப வந்து நம்மளோட உணவு எப்படி இருக்கணும்னா, அந்த காலத்திலே அதுவும் எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. காலையில ராஜா மாதிரி சாப்பிடணும், மத்தியானம் மந்திரி மாதிரி சாப்பிடணும், நைட்டு வந்து பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த லெவல் அப்படி, அப்போதான் நம்மளோட உணவு பழக்க வழக்கம். காலையில வந்து ராஜா மாதிரி சாப்பிடணும்னா நிறைய குவான்டிட்டி வச்சு சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட், விட்டமின்ஸ், மினரல்ஸ், என்னென்னலாம் நம்ம உடம்புக்கு தேவையோ, ப்ரோட்டீன்ஸ், ஹர்ப்ஸ், வாட்டர், என்னெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையான நியூட்ரிஷனை மார்னிங் சாப்பிட்டோம்னா அந்த த்ரூ அவுட் த டே நம்ம வேலை செய்யறதுக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து மார்னிங் கிடைக்கணும். டின்னர் நீங்க சொன்ன மாதிரி நம்ம கம்மியா சாப்பிடணும். கம்மியா சாப்பிடலன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட், நைட்டு வந்து ஜாஸ்தியாக இன்டேக் பண்ணுறவங்களுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
அடுத்தது ரிஃபைன்டு சுகர், ரிஃபைன்டு ஆட்டா, ரிஃபைன்டு ஆயில், எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரிஃபைன்ட் ஐட்டம் தான் எடுக்கிறோம். ஆயில் பொறுத்த வரைக்கும் என்ன எடுத்துக்கலாம்? ரிஃபைன்ட் ஐட்டம் குடுமான வரைக்கும் அறவே ஒதுக்கிறது நல்லதா?
கண்டிப்பா, நீங்க வந்து எதுவுமே நேச்சுரல் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்ப பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் பொருளை கலப்புறாங்க. ஆனா தேங்காய் எண்ணெய் நேச்சுரலாவே கிடைக்கிறது. இப்ப கேரளால பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்றாங்க. குக்கிங்ல இருந்து கொஞ்சம் ராவாவே எடுத்து குடிப்பாங்க, அந்த மாதிரி எல்லாத்துக்கும். ஆனா ஹார்ட் டிசீஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப கம்மி. அது மாதிரி நம்ம நேச்சுரலா கிடைக்கிறது கடல் எண்ணெய் எல்லாமே நம்ம ஜாயின்ஸுக்கு, மசில்ஸுக்கு, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு குட் ஆயில் வந்து தேவைப்படுது. நேச்சுரலா கிடைக்கிறது எல்லாமே நல்லதுதான், ரிஃபைன்டுக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது.
அடுத்தது விட்டமின்ஸ், மினரல்ஸ் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. சாப்பிட்டுட்டு காலையில சாப்பிட்டுட்டு இது ஒரு B12 எடுத்துக்கோங்க, மதியானம் வந்து ஒரு மல்டி விட்டமின் எடுத்துக்கோங்க, இல்ல இன்ஜெக்ஷனா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. யார் யார் இந்த மாதிரி வெளியே இருந்து சப்ளிமெண்ட் பண்ணணும், நம்ம நல்லா சாப்பிட்டோம்னா, ஊட்டச்சத்து மிகுந்த சரிவிகித சாப்பாடை சாப்பிட்டோம்னா இந்த இதெல்லாம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை தானே?
இப்போ ஒரு உண்மையை சொல்லணும்னா நம்மளோட ஃபுட்டில் இருக்கிற தரம் வந்து முதல் மாதிரி கிடையாது. இப்போ காய்கறி ஆகட்டும், பழங்கள் ஆகட்டும், எதுவுமே நம்மளுக்கு நேச்சுரலாக கிடைக்கிறது கிடையாது. நிறைய கெமிக்கல்ஸோட ஃபர்டிலைசர்ஸோட தான் கிடைக்குது. அதுக்காக நம்ம வந்து விட்டமின்ஸும் மினரல்ஸ்க்கும் நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது தப்பு கிடையாது. நம் இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் டாக்டர் சொல்லி நம்மளுக்கு குறைபாடு வந்த உடனே தான் சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. நார்மலா இருக்கிற எல்லாத்துக்குமே இப்ப 5 வகையான காய்கறிகள் எடுத்துக்கணுங்கிறது நம்மளோட ஃபுட்ல நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த சார்ட். இப்ப நம்மளோட முன்னோர்கள் இருந்த மாதிரி ஆரோக்கியம் நம்மளுக்கு இருக்கிறது இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற சத்துணவு இப்ப நம்ம சாப்பாட்டுல கிடையாது. இப்ப அதோட நியூட்ரிஷனுக்காக நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸ். இப்ப ஆப்பிள் பாத்தீங்கன்னா நோயாளி தான் சாப்பிடணும்னு கிடையாது, யார் வேணா சாப்பிடலாம். அதே மாதிரிதான் இப்ப வந்து நம்மளுக்கு B12 நீங்க எதுல இருந்துன்னு கண்டுபிடிப்பீங்க இல்லையா, அதுக்காக நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது.
அடுத்து மிக முக்கியமான இது பாத்தீங்கன்னா நார்ச்சத்து. இந்த நார்ச்சத்து எவ்வளவு தூரம் அவசியம்?
இப்போ இந்த நார்ச்சத்துங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஒரு பழமொழியே இருக்கு, வயிறு நல்லா இருந்தா தான் உயிர் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த நார்ச்சத்து வந்து கரெக்டான ப்ரொபோசிஷன்ல நம்ம எடுத்தோம்னா நம்ம வயிறு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நார்ச்சத்து வந்து நம்மளுக்கு எதுல இருக்கு நம்ம ஃபுட்ல அப்படின்னு நம்ம தேடணும்னா நம்மளுக்கு வந்து வாழைத்தண்டுல இருக்கு. டெய்லியும் ஒரு அடி வாழைத்தண்டு சாப்பிட்டா நம்மளுக்கு தேவையான அளவு நார்ச்சத்து கிடைக்கும். ஆனா அது பிராக்டிக்கலி பாசிபிலிட்டி இருக்கா? அப்ப வந்து நம்ம நார்ச்சத்து வந்து எதுல இருக்குன்னு பார்த்து கொடி காய்கறிகள், வாழைத்தண்டுல இருக்கு, அதுல வந்து அது இன்டேக் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு 35 கிராம் தேவைப்படுது.
பேலன்ஸ்டு டயட்ல இன்னொரு கேள்வி என்னன்னா, வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் இல்லையா, சைவம் அசைவம், இதுல எது நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அசைவ உணவுல நிறைய இரும்பு சத்து இருக்குது இல்லைங்களா, புரோட்டீனும் அதிகமா அதுல இருக்குது. அப்ப காய்கறி சாப்பிடுறவங்களுக்கு இந்த சத்து எல்லாம் எப்படி கிடைக்கும், எது உங்களுடைய கருத்து?
இது அகெயின் என்னோட பர்சனல் கருத்து என்னன்னா, இப்ப நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஹியூமன் பாடிஸ்க்கு அசைவம் சேராதுங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அசைவ உணவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுல இருக்கிற புரோட்டீன்ஸ், அதுல இருக்கிற அயன் வந்து நம்மளுக்கு வந்து வெஜிடேரியன் ஃபுட்ல நம்மளுக்கு கிடைக்கிறது இல்ல. நம்ம வந்து இப்போ வெஜிடேரியன்ஸ் இந்த சத்து குறைபாட அவங்க எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்னா, ஒரு ஹெவி புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் அவங்க எடுத்துக்கணும், அப்பதான் அவங்களுக்கு பேலன்ஸ் ஆகும். அதே மாதிரி அயனுக்கு வந்து அவங்க வேற ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் அவங்க எடுத்து கவர் பண்ணிக்கலாம். ஆனா அந்த நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க வந்து அதுவும் நல்லதுதான், அவங்களுக்கு அந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது.
இது வரைக்கும் சரிவிகித உணவுனா என்ன, அது எப்படி இருக்கணும், அதுல என்னென்ன உள்ளடக்கம் அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவா விளக்குனாங்க கலைவாணி ராஜ்குமார் அவர்கள். இனி வரக்கூடிய காலங்கள்ல தனித்தனியா நம்ம பார்க்கலாம், குழந்தைகளுக்கு என்ன சாப்பிடணும், முதியோர்களுக்கு என்ன சாப்பிடணும், நோயற்றவர்களுக்கு, சர்க்கரை குறைபாடு உள்ளவர்கள், அதிக ரத்த அழுத்தம் உள்ளவர்கள், அப்புறம் கொலஸ்ட்ரால் உள்ளவங்க, அந்த மாதிரி நம்ம தனித்தனியா இனிமேல் வந்து இதை பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம். நன்றி நேயர்களே, வணக்கம்.
நன்றி அனைவருக்கும்.
நமது ஆரோக்கியம் நமது கையில் வரிசையில் இன்று இடம்பெற்றது சரிவிகித உணவு பற்றிய விளக்கங்கள். விளக்கமளித்தவர் கோவை வடவள்ளி ஆரஞ்சு நியூட்ரிஷன் சென்டரின் கலைவாணி ராஜ்குமார் அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.
சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். நல்ல உடல் நலம் மனநலத்தை மேம்படுத்தும். சிறப்பான மனவளம் உடல் நலத்தை பாதுகாக்கும். உடல் நலமும் மனநலமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. நாம் சாப்பிடக்கூடிய உணவு, மாறி வரும் பழக்க வழக்கம், வாழ்க்கை முறை மாற்றம் இவை எல்லாம் சேர்ந்து ஒருத்தரோட ஆரோக்கியத்தை தீர்மானிக்கின்றன. மாறி வரும் வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப நம்மை நாமே மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். ஏன்னா மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இருந்தாதான் வாழ முடியும். நம் கைகளுக்கு உட்பட்ட மாற்றங்கள்ல தான் உணவு பழக்கம் இருக்கு. ஆரோக்கியமான உணவை உண்டு ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம். வாழ்த்துக்கள் நண்பர்களே.